முதுகை பண்பலை நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய நமது சிறப்பு நிகழ்ச்சியில் காஞ்சிபுரம் வேளாண்மை இணை இயக்குனர் திருமுனைவர் ப. இளங்கோவன் அவர்கள் மண் சீர்திருத்த முறைகளும் வேளாண் பெருக்கமும் குறித்து பல தகவல்களை வழங்க நம்முடன் இணைந்திருக்கிறார். உடன் உரையாடுபவர் புதுகை பண்பலை மாவட்ட செய்தியாளர் திரு லக்ஷ்மணன் அவர்கள்.
நாம் விவசாயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா என்ன விதமான உற்பத்திகள் செய்கிறதா இருக்கட்டும், நெல்லாக இருக்கட்டும், வாழைத்தோப்பாக இருக்கட்டும், கரும்பாக இருக்கட்டும், எந்த ஒரு விஷயத்துக்கும் வந்து அடிப்படையான ஒரு விஷயம் நல்ல மண் வளம் உள்ளக்கூடிய ஒரு விவசாய களம். அதுக்கு வந்து என்ன மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விதமான மண்ணோட தன்மைகள் இருக்குது. இதுக்கு வந்து என்ன மாதிரி மண்ணுகளை வந்து அது எப்படி வந்து சீர்திருத்தம் செஞ்சால் அந்த மண் வளத்தை பெருக்கி விவசாயம் நல்லா பண்ணலாம் அப்படிங்கிற பல தகவல்களையும் விவசாயம் சம்பந்தமான இணை இயக்குனர் வந்து இதை பற்றி விரிவாக கூறியிருக்காங்க. நம்ம கேட்கலாமா சார்? வணக்கம் சார்.
புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் டாக்டர் ப. இளங்கோவன். நான் வேளாண்மை துறையில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வேளாண்மை இணை இயக்குனராக இருக்கேன். இன்னைக்கு விவசாயிகள் மத்தியில் மண் சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள் சீக்கிர முறைகளை பற்றி பேச விரும்புகிறேன்.
மண் மாதிரியான என்ன மாதிரி பிரச்சனை இருக்கும், அதை என்ன மாதிரியான வகையில் சீர்திருத்தம் பண்ணி அதை சரி பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு, அதை பற்றி கூட நீங்கள் விரிவாக சொல்லிடலாமே சார்.
பொதுவாக மண்ணை வந்து நாலு விதமான பிரச்சனைகளை மண்ணாக சொல்கிறோம். ஒன்று வந்து கலர் மண்ணுங்கிறோம், அடுத்தது உவர் மண் சொல்கிறோம், அடுத்தது அமில நிலம் சொல்கிறோம், அடுத்தது சுண்ணாம்பு மண் சொல்கிறோம். இப்போ நம்ம பகுதிகளில் வந்து போய் பார்த்தாக்கா சில இடங்களில் வந்து மழை பெய்யும் நின்று பார்த்தாக்கா ஒரு கிரவுண்டு மாதிரி இருக்கும், அது ஒரு சமதளம் மாதிரி இருக்கும், அது பார்த்தா கலர்த்தன்மையை ஒரு அடையாளங்கள். ஸோ சில பகுதியில் பார்த்தாக்கா நம்ம வந்து மண்ணில் வந்து பிரச்சனைகள் இருக்கிறத கண்டறியறதுக்கே சில பேருக்கு தெரியல, அதெல்லாம் என்ன செய்கிறாங்கன்னா அதை அப்படியே வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்புறம் வந்து மற்ற விவசாயிகளாக நன்மை எடுத்தாங்க, இவ்வளோ மோசடித்தாங்க, எனக்கு கிடைக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ இதை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்றைக்கி வந்து விஞ்ஞானத்தில் வந்து நிறைய விஷயங்களில் அதோடைய மூலமான காரணங்களை கண்டறிஞ்சு அந்த இடர்பாடுகளை நீக்கிறதுக்கு நிறைய வழிவகைகளும் முறைகள் இருக்குது. அப்போ எந்த நிலத்திலையும் நம்ம வந்து ஒரு தீர்த்த முறை கடைபிடிச்சோன்னா அது நல்ல மண்ணை மாற்ற முடியும். இருந்தாலும் அரை அடி மண் உற்பத்தி ஆகிறதுக்கு எடுத்துட்டு 1000 வருஷம் ஆகுறதுனால முதல்ல விவசாயிகள் செய்யக்கூடியாத வேலை என்னன்னு கேட்டால் கண்ணை மூடி உரம் போடக்கூடாது. இருக்கக்கூடிய நிலம் மேடுபடமாக இருக்குன்னு சொல்லிட்டு பிடிச்சி மிஷின் விட்டு நிறைய விடக்கூடாது. ஏற்கனவே சொன்ன மாதிரி 1.5 அடி மண் இருந்தால் தான் அதெல்லாம் உயிரிழந்திருக்கு. 1000 வருஷம் ஆகிறபோது அந்த மண்ணை நீங்கள் சிதைச்சிட்டிங்கன்னா அந்த வளமுள்ள பகுதிக்கு கீழேயோ அல்ல வேறுபக்கம் போயிட்டாக்கா சிதைவடைஞ்சு போட்டாக்கா அங்கே இருக்கக்கூடிய நன்மை செய்கிற உயிரினங்கள்லாம் சீரழிஞ்சு போகிறதுனால அதை வந்து திரும்பவும் வந்து அதை கட்டுக்கோப்பாக கொண்டு வரதுக்கு இன்னொரு 1000 வருஷம் காத்திருக்கணும். இதுதான் நிறைய இடங்களில் வந்து விவசாயிகள் மத்தியில் அறியாமல் செய்கிற குற்றங்கள். அப்போ மண் வந்து ஒவ்வொரு இடத்துக்கு இடம் மாறுபடுதுங்க, அதோட நிறம் மாறுபடுது, அவருடைய குணம் மாறுபடுது. மழை பெஞ்சா நீங்க அதை பார்க்கலாம், அது என்னென்ன நிறமா இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ சில பகுதியில் வந்து கலர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிறத்தை வச்சு சொல்லுவாங்க, கருப்பா இருக்கு அப்படிம்பாங்க. சில இதில் வந்து மணல் சாரி மண்ணும்பாங்க, சிலது வடல் மண்ணும்பாங்க, சிலர் வந்து பாறைம்பாங்க, சிலர் வந்து சுத்தாம்பாறம்பாங்க, ஓடக்கிழம்பாங்க. சில பகுதியில் இந்த மாதிரி விதவிதமான பேரை வச்சு மக்கள் தங்கள் அனுபவத்தை சொல்லிட்டு இருந்தாலும் இந்த அடிப்படையில் வந்து அதோடைய உள் கட்டமைப்புகளில் சில கோளாறுகள் இருந்தாலும் அது ரசாயனம்ன்ற ஒரு குணம் அதுக்கு வச்சு அதை உப்புகளுடைய நிலையை வச்சு நம்ம மண்ணை பிரிக்கிறோம், கலர் மண்ணு பிரிக்கிறோம். அப்போ கலர் மண்ணு சொன்னால் அதில் இருக்கிற உப்புக்கு பேர் சோடியம் அயானியம் அப்படிங்கிறோம். அது சோடியம் மட்டும் இல்லாமல் சோடியம் சார்ந்த உப்புகள் நிறையா இருக்குது. அப்போ அது மாதிரி மண்ணில் வந்து பார்த்தா தண்ணி வடிக்கவே முடியாது. எனக்கு கூட சொன்ன மாதிரி தான் தண்ணி தேங்கி நின்றுச்சுன்னா நீட்டாக இருக்கும், காஞ்சி உடையாது, பூமிக்குள்ளேயும் போகாது. அப்போ மண்ணுடைய நீர் உட்பகம் திறன் இல்லாததுனால அதில் பார்த்தாக்கா போய் மண்ணை பரிசோதி பார்த்தாக்கா சில விதமான கணக்கீடு இருக்குது. எப்படி நம்ம உடம்புக்கு வந்து சுகர் வந்தால் சொல்கிறாங்களோ அது வந்து மண்ணுக்கு சில விதமான அந்த காரணிகள் வச்சுக்கிறோம். குறிப்பாக சொல்ல உப்பு அளவு பார்க்கணாக்கா அது வந்து ஈஸின்னு சொல்கிறாங்க. ஈஸின்னு தான் ஒன்றும் இல்லைங்க, தமிழில் மின் கடத்தும் திறன், ஆங்கிலத்தில் எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவ்னு சொல்கிறாங்க. அது ஸோ இந்த மாதிரியான உள்ள கார் மண்ணுக்கெல்லாம் அந்த ஈஸிங்கிறது 3க்கு கீழே இருக்குங்க. அதே மாதிரி மண்ணில் என்ன காரம் இருக்குது, என்ன அமிலம் இருக்குது பார்க்கக்கூடிய அந்த உப்பு வரி அளவு பார்க்கறதுக்கு அந்த பிஹெச் சொல்கிறாங்க. அதுக்கு பேர் லோக்கலில் கார் அமிலம் தமிழில் சொல்லுவோம் நம்ம. இந்த மாதிரி உப்பு மண் மாதிரி இருக்கக்கூடிய தன்மையில் வந்து உப்பு வந்து 3க்கு கீழே இருக்குது மின் கடத்தும் திறன், ஆனா பிஹெச் வந்து 8.5 இருக்கும். அப்போ 8.5 தான் என்னாச்சு, கலர் பண்ணாச்சு. அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா அந்த கலர்த்தன்மையை மாத்திரத்துக்கு முயற்சி எடுக்கணும். இது தவிர வந்து ஒரு இன்னொரு கணக்கில் வந்து அயனி மாற்றுதுன்னு சொல்லுவாங்க. அதில் பார்த்தா சோடியம் வந்து ஒரு குறிப்பிட்டது இருந்தால் நல்லதுன்னு சொன்னாக்கா அது வந்து கூட இருக்குது. அப்போ இந்த மாதிரியான ஒரு கலர் மண்ணில் சோடியம் அயனிகள் வந்து 15% மேலே இருக்குது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். இந்த அடிப்படையான சில 3 விஷயங்களை வச்சு, அதாவது அப்படி மின்கடத்தும் திறன், உப்போட அளவு, மற்றும் வந்து சோடியத்துடைய விகிதாச்சாரத்தை வச்சு அந்த மண்ணை வந்து நம்ம கலர்னு பிரிக்கிறோம். அதுலேயே சில நேரம் பிஹெச் கொஞ்சம் குறைவா இருக்கலாம் சம்பளம் சில நேரங்களில், அதாவது 8.1 8.5 இருந்தாக்கா அது மிதமான கலர் இருக்குன்னு சொல்லலாம். அப்போ அந்த இதில் பார்த்தா கொஞ்சம் வடிவாளிச்சு பண்ணாக்கா மண்ணை சரிதம் பண்ண முடியும். ஆனால் அந்த மாதிரி மண்ணுக்கு ஜிப்சம் போட வேண்டியதில்லை. அப்போ பொதுவாகவே கலர் மண்ணு எல்லாருக்கும் தெரியும், விவசாயிகளுக்கு ஜிப்சம் போடணும்னு தெரியும். பயிர் அங்கே உட்காந்துருக்கும், நெல் போட்டாக்கா அங்கே உட்காந்துருக்கும், இதை பார்க்கலாம். இதே மாதிரி மத்தியமே கலர் சொல்றாங்க, கலர் திரும்ப கொஞ்சம் குறைஞ்ச அளவு இருந்தாக்கா பிஹெச் வந்து 8.6 இருந்தா அது மத்தியமான கலர் சொல்றோம். அதுல வந்து சுண்ணாம்பு கொஞ்சம் கம்மியா இருந்தாக்கா நம்ம ஏதாவது அந்த ஜிப்சம் போட்டு பயிர் சரி பண்ண வாய்ப்பு இருக்கு. அப்ப சுண்ணாம்பு தன்மை இருக்கிறதுக்காக கொஞ்சம் தொழுவரம் போடுறது, பசுநாள் பயிர் போடுறது, இதெல்லாம் செய்யற போது கொஞ்சம் கூட போட்டு அதெல்லாம் கொண்டு வரலாம். வேற இடத்துல இருந்து கூட அந்த பயிர்களை போடலாம், ஏன்னா சில இது உற்பத்தி ஆக முடியாது. அப்ப தக்க போட்டு சனப்பை இதெல்லாம் வேற எங்கேயும் போட்டு கொண்டு வைக்கலாம். அதே மாதிரி மத்தியமா கலந்து அதுக்கு வந்து ஜிப்சம் போட தேவை இருக்காது. ஆனா அதிகமான கலர் சொல்லக்கூடியது அந்த பிஹெச் வந்து 9 இருந்தாக்கா அது ரொம்ப கடுமையான தன்மை தான். அதை கொஞ்சம் 2 தடவை 3 தடவை அதனுடைய முயற்சிகளால கடினமான சில நடைமுறைகளை கடைபிடிச்சுதான் அதை வந்து நம்ம சரி பண்ண முடியும். அப்ப முதல்ல செய்ய வேலை என்னன்னா, மண்ணை பத்தி பேசக்கூடிய அனைத்து நண்பர்களுமே மண்ணுங்கிறது ஒரு உயிருள்ள பொருள்னு தெரிஞ்சுக்கிட்டாலும் அதுக்குள்ள ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகணும். அதாவது பயிரை வளர்க்கக்கூடிய தகுதி உள்ள கெமிக்கல் விஷயங்கள் அது இருந்தா தான் வேலைக்கு ஆகும். ஸோ ஒரு உப்பு கூட கொஞ்சம் அடுத்த உப்பு கெடுக்குது, ஒரு உப்பு இல்லைன்னு ஒரு உப்பு இல்லைங்குது. மற்ற மண்ணுக்குள்ள அதில் சில அமைப்புகள் இருக்கிறதுனால அந்த கலர் மண்ணை பார்த்துட்டோம்னா இந்த மாதிரி சில இலக்கணத்தை கண்டுபிடிச்சிட்டோம்னா மண் ட்ரெஸ் பண்ணிட்டாக்க தைரியமாக அதை கட்டுப்படுத்துறதுக்கோ அதை வந்து மாற்றி அமைக்க போகலாம். அதில் முக்கியமான பணி தான் என்னென்னா நிலத்தை என்ன செய்யணும், முதல்ல அந்த சின்ன சின்ன அளவில் அந்த பாதிகளை பிரிச்சுக்கணும். அப்புறம் அங்கே தண்ணி பாசனம் இல்லையா, அதையும் கூட செக் பண்ணிச்சு தான் ரொம்ப நல்லது. நீர் பாசனத்தை பண்ணக்கூடிய தண்ணியிலையும் சில விஷயங்கள் இருக்குது. அப்புறம் வந்து பாத்தி சுற்றி பார்த்தாக்க 2 ஆழம், 1 அகலத்துக்கு அந்த வாய்க்கால் வரை எடுத்துட்டு அந்த ஜிப்சத்தை மேலே பரப்பணும். அப்புறம் நல்ல தண்ணி பாய்ச்சி அதை கலக்கணும். அவர் வந்து ஒரு 10 cm 4 inches வரைக்கும் தண்ணி வந்து வச்சிருக்கணும் ரொம்ப நாளைக்கு ஃபுல்லா. அப்போ வந்து 2 வாட்டி 3 வாட்டி சேக்கா அந்த உப்பை குறைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு, தண்ணியை நல்லா வடிச்சு விட்டுலாம். இது தவிர வந்து அதுக்கு பிறகு வந்து தக்க போட்டு இந்த மாதிரி சனப்பையெல்லாம் போட்டு படைக்கி ஓட்டுறேன். இதில் முக்கியம் முடிஞ்ச வரைக்கும் மேலே தான் ஓட்ட முடியும், மேலே தான் ஓட்டணும், அதான் நல்லது. இது தவிர வந்து உழவு செஞ்சதுக்கு பார்த்தாக்க 5 நாளைக்கு பிறகு வந்து நெல் நடலாம், நெல் தங்கியிருக்க கொஞ்சம் ஓரளவு தேங்குற பயிர்களால் தண்ணி தேங்கலாம், தாங்குற பயிர்கள் ரொம்ப நன்மை இருக்குது. தலைச்சத்து மணிச்சத்து சாம்பல் சத்து உரங்கள்லாம் பார்த்தா இந்த உப்பு மாதிரி உள்ள இடங்கள்ல பயிர் போய் சேர்றதுக்கு வாய்ப்பு இருந்ததுனால கூடுதலாக அது வந்து ஒரு 20% போடுறாங்க. இப்போ ஒரு வழக்கமாக நீங்கள் ஒரு மட்டும் யூரியா போட்டீங்கன்னாக்கா அது கூட ஒரு 10 கிலோ எக்ஸ்ட்ரா யூரியா போட்டால் தான் அது பயிருக்கு வந்து போய் சேரும். ஏன்னா பாதி விரைவு போனாலும் பாதி பிடித்து கொள்ளப்படும். அது மாதிரி இருக்கிறதுனால இந்த மணிச்சத்து உரங்கள், அம்மோனியம் பாஸ்பேட்டு இதெல்லாம் வந்து டிஎஸ்பி வெளியில் போட்டாக்க ரொம்ப நல்லதுங்க. இதே மாதிரி கண்டிப்பாக இந்த கலத்தில் உள்ள இடங்களில் ஜிங்க் செல்பட் சத்து அதிகமாக தேவைப்படும். ஒரு ஏக்கருக்கு வந்து ஒரு 12 கிலோ பயன்படுத்திக்கலாம். இந்த ஜிங்க் செல்பட் வந்து இலைவெளியாக கூட தெளிக்கலாம், அந்த மாதிரி பண்ணல. முக்கியமான ஒரு நெம்பர் விஷயம் அதுதான். யூரியா போடுறதுக்கு அம்மோனியம் செல்பேட் மற்றும் அம்மோனியம் பிளேட் போடலாம். அதே மாதிரி இந்த மாதிரி கலர் மண்ணில் வந்து முக்கியமான நிர்வாகம் வந்து வயதானாத்திரிட்டா கொஞ்சம் தாங்கி வந்துடும், கொஞ்சம் வேறு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இதுவரை வந்து கலத்தில் தாங்கக்கூடிய பயிர்களில் கோடி 43 திருச்சி 81 மாதிரி இடங்களை போடலாம். குறிப்பாக வந்து கலத்தில் இடங்களில் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு தலைமை வந்து தாங்கி வர்ற பயிர்கள் பார்த்தோம்னா பெரிய பட்டியலே இருக்கு. மரப்பயிர்கள் கொஞ்சம் முக்கியமான பாதிப்பு கடுமையாக இருக்காது, நம்ம வந்து புளியோட தோண்டியோட வேறு பயிர் வேறு மண்ணு பொருளை கொண்டு வந்துருக்கலாம். இந்த பருத்தி, மிளகாய், இந்த ராகி, சோளம் இந்த மாதிரி பயிர்கள் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். கரும்பு, சூரியகாந்தி அந்த மாதிரி கலர் மண்ணில் ஓரளவுக்கு தாக்கி வந்துடும். அப்போ எனக்கு கரு மட்டும் சொல்லி கவலைப்பட வேண்டியதுதாங்க. என்ன செய்யணும், மண்ணை டெஸ்ட் பண்ணுறோம், காரவெளியை பார்க்குறோம், தண்ணியை பராமரிக்கிறதுல கரெக்டாக நிர்வாகம் பண்ணுறோம், மழை பெய்யுற போது அல்லது வாய்ப்பு இருக்கிறது நல்ல தண்ணி கொண்டு வந்து உப்பு தண்ணியை மாற்றி அதை கரைச்சி வடிகட்டி அப்புறப்படுத்திடுவோம். இவ்வளோதான் அந்த விஷயம். இதெல்லாம் தக்க முடித்து போடுறோம், மண்ணில் ஊசி சுற்றி சேர்க்கணும். மண்புழு உரம் எவ்வளோ கூடாலும் போட்டால் நல்லது தான், ஒன்றுமே இல்லை. எல்லா மண்ணுக்கும் மண்புழு உரம் போடலாம், தலைவரங்களையும் மற்றும் இந்த பசுர பயிரில் போட்டு கார் மண்ணை அருமையாக்கிடலாம். இது வந்து ஈஸியாக செய்யலாங்க. இதே மாதிரி தான் ஒவ்வொரு மண்ணும் இருக்குது. அந்த மண்ணில் பார்த்தீங்கன்னாக்கா நீர் கரிகள் உப்புகள் நிறையா இருக்கிறதுல அதை வந்து ஒவ்வொரு மண்ணு சொல்றோம். இதுல பார்த்தாக்கா பிஹெச் வந்து பார்த்தா 3 மேல இருக்குது. என்ன விஷயம் பாருங்க, அதாவது கரு மண்ணில் பிஹெச் கம்மியா இருக்குது, ஒவ்வொரு மண்ணில் உப்பு கூட இருக்கு, அதெல்லாம் கரண்ட் கூட போகுது, அப்ப கூட தான் இருக்குது 3 மேல. ஏன் பிஹெச் வந்து 8.5 தான் இருக்குது. அந்த அயனி மற்றும் சோடியம் வந்து 15% குறைவா இருக்கு. ஏன்னா இது ஒரு பிரச்சனைங்க. அப்ப ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு பாதிப்பு இருக்கு. அப்ப ஒவ்வொரு மண்ணில் வந்து அந்த உப்போட அளவு பார்த்தாக்கா பிஹெச் வந்து 1-3 வரைக்கும் இருக்குது. மற்ற இடங்களை பார்த்தாக்கா இந்த ஓர் மண் வந்து சரியத்து பண்ணாக்கா வடிகாலிச்சு இருந்தாலே போதுங்க. காசி இப்போ தண்ணி வச்சே படிக்காது, வடிகாலிச்சு பண்ணலாம். அப்புறம் கொஞ்சம் உரசத்து வந்து யூரியா கொஞ்சம் கூட போடணும், தொலைச்சத்து கூட போடணும், தொடர் கூட போடணும். இந்த ஓரளவு வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் பாதிப்பு கம்மின்னு சொல்லலாம் ஒரு இடத்துல. அதுக்கு தான் சொட்டி மாதம் போடலாம்னு சொல்லுவோம். இது ஒவ்வொரு தமிழ் அதிகமாக இருந்தால் பிஹெச் 3 இயற்சி 3 போனாக்கா அங்கேயும் அதிகமாக வடிகாலிச்சு பண்ணிட்டு சரிவுக்கு ஏற்ற பாதி வச்சு தண்ணி நல்ல தண்ணியை வந்து மழை பெயர்வு சேகரம் பண்ணி தண்ணியை வந்து வடிச்சு விடலாம். அப்போ நல்ல தண்ணி வந்து செஞ்சுன்னா கண்டிப்பாக உப்பு மாற்றமான நிச்சயமும் செய்யுது. அப்போ மழை தண்ணி வந்து உள்ள கொண்டு வந்து அது ஒரு காட்டில் நல்ல 2 வாட்டி ஒன்று ஓட்டி வண்டி ஓட்டிட்டு நிலத்தில் வந்து நல்ல ஒரு பசுநாள் பயிர்கள் போட்டு மண்ணை கொண்டு வரலாம். அப்போ உரம் போகிறபோது வந்து இந்த மாதிரி உப்பு மண்ணுக்கும் கொஞ்சம் கூடுதலாக போகணும். தலைச்சத்து மணிச்சத்து சாப்பிட்டுலாம் அதிகமாக 25% கூட போடணும். அப்போ வந்து தண்ணி வந்து நிறைய விடக்கூடாது, உப்பு தண்ணி. அது முக்கியமான காரணங்க, நிலத்தை காய விடக்கூடாது. ரெண்டு காரணம்னால நம்ம உப்பு மண்ணில் பிரச்சனை வருது. அதே நாங்கள் அது குறைஞ்ச தண்ணி பாய்ஞ்சினாக்க என்னங்க பயிர் வருமானம் அடிக்கடி வருது. அதாவது தண்ணி தான் பயிர் எடுக்கும். நம்ம நினைக்கிற மாதிரி எந்த ஒரு பயிர் தாவரமும் கையன் தீட்டி நல்லா வந்து பறிச்சுலாம் தண்ணி பிடிக்க முடியாது. அதுக்கிட்ட வேறுகிட்ட இருக்க தண்ணி தான் பிடிக்க முடியும். அப்போ அளவு தண்ணி வேறுகிட்ட அளவு பிடிச்சி விட்டுரும். அது பிரச்சனை இல்லை. நிலத்தை காய பண்ணிக்கிட்டாங்கன்னா அது வந்து கீழே உள்ள உப்பு வந்து மேலே வந்துடுது. அப்போ தண்ணி நிலச்சி பார்த்தீங்கன்னா அது உப்பாகிடுது. இதுதான் உப்பு உள்ள பிரச்சனைங்க. இது தவிர வந்து உப்பு ஒன்றுக்கு வயசாக நாற்று நடலாம், ரொம்ப நன்மையாக இருக்குது ஏற்படும் தப்பு இல்லை. இது தவிர அந்த நுண்ணு சத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து அங்கே வந்து ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால அது கண்டிப்பாக ஜிங்கல் வீட்டெலாம் வந்து விலை இளவிலையும் தெளிக்கலாம். ஸோ இந்த உப்பு ஒன்றில் நுண்ணு சத்து வந்து நிறைய தெளிவாக பார்க்கலாம் பக்கத்துக்கு. இதே பார்த்தீங்கன்னா கலர் ஊபர் அப்படிங்கிற ரெண்டு பேர் சேர்ந்துருக்கு சில இடத்துல. அதுக்கு வந்து கலர் ஊபர் பண்ணி சேர்ந்துருக்குனாக்கா அங்கே என்ன நடந்தால் பிஹெச் வந்து நமக்கு வந்து எல்லாம் இந்த இது பண்ணணும் ஜிப்சத்து அதுக்கு மதிப்பீடு செய்யறோம், கணக்கிடுறோம். அதில் எவ்வளவு தேவை பார்த்து அந்த மண் டெஸ்ட் அடிப்படையில் வந்து ஜிப்சத்து வந்து நிபுணர் அடிப்படையில் நிபுணர்களை கன்சல்ட் பண்ணி அதை ஐடியா பண்ணி போட்டோம்னாக்கா தண்ணி மழை நீர் வச்சு இது பண்ணி வழிகாட்டு ஆஞ்சு வரைக்கும் செஞ்சால் தான் போதும். தண்ணி வந்து ஜிப்சத்து போட்டு தண்ணி பாய்ச்சி உழுது நீர் நீரை வடிச்சுட்டு அடுத்து வந்து ஆஞ்சல் பண்ணோம்னாக்கா இது மாறுற வாய்ப்பு. அப்போ வந்து அமிலங்கிறது பார்த்தா இன்னொரு முக்கியமான ஒரு வகையான மண்ணாக இருக்குது. பார்த்தா நம்ம மலைப்பகுதி கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அங்கெல்லாம் பார்த்தா பிஹெச் 6 கீழே தான் இருக்குது. ஸோ இதில் ஈஸியாக வந்து நீர் தான் பயன்படுத்தி நம்ம வந்து நல்லா தண்ணி ஓட்டி கொண்டு வந்துடலாம். அது ஈஸியாக 20 நாளைக்கு வரைக்கும் வந்து பயிர் சரி பண்ணலாம். அந்த மாதிரி மரத்தில் வந்து மண்ணில் வந்து கால்சியம் அம்மன் நைட்ரேட் போடுற மாதிரி நல்லது. இதே மாதிரி நீண்ட காலத்தில் உள்ள தோரணை பிரிவு வந்து ராக் பாசிட் போடலாங்க. பிரியங்களை பிரிவு சூப்பர் பாசிட் போடலாம். இந்த மாதிரி அமில மண்ணில் வந்து சூப்பர் வெளியில் போட்டாங்க அது கரைச்சி அதே அமிலமே வந்து எல்லா வேலை செய்யும். இந்த இலையில உள்ள சத்து பண்ணுறாங்க மாலிபுல சத்து பயன்படுத்தலாம். இதே ஒரு அதிகமான அமில மண்களை பயிர் வகை பயிர்கள் தட்டப்பே நல்லா வருங்க. நிறைய பேர் வந்து அமில மண்ணில் வந்து ஒன்று வராங்க இருப்பாங்க பொரியல் தட்டை பயன்படுத்தலாம். இதை தவிர நிறைய பகுதியில் நீங்கள் சுண்ணாம்பு பார்க்கலாங்க. ஒரு செப்பன்ற கணக்கெல்லாம் பாசிக்கல வந்து சுண்ணாம்பு இருக்க வாய்ப்பு இருக்குது. அஞ்சடி குழுவில் நிறைய சுண்ணாம்பு இருக்குது. விளை விலையில பார்த்தா நிறைய அடமாரி இருக்கும். அது ஆபத்தான விஷயங்க அது. அப்போ அந்த மாதிரி சுண்ணாம்பு மாதிரத்துக்கு ஒரே மரியாதை தொழுவுரம் அதிகம் போடுறது தான். அதில் மண்புரம் நிறைய பயன்படுத்திக்கலாம். இதுக்கு வந்து கண்டுபிடிக்க விட்ட ஊற்றி தான் அந்த ஊட்டை பட்டி தொழுவுரம் சொல்லக்கூடிய முதலாம் சொல்லிட்டு இப்போ சொல்கிறோம். இதே மாதிரி சத்து ஊட்டப்பட்ட தேங்காய் நாட்களையும் பயன்படுத்தலாம். அடுத்தவங்க வந்து தலைச்சத்து மரங்களை வந்து பார்த்தா யூரியா கொடுக்குறதுல அந்த மாதிரி இடத்துல அம்மனி சல்பேட்டு அம்மனி பாசிட் இந்த வழி கொடுக்கலாம். இதே மணி சத்துக்கு டிஏபி கொடுக்கலாம். இது தவிர வந்து நல்ல தண்ணி தேங்காய் பார்த்துக்கணும். ஏன்னா கேட்டால் சுண்ணாம்பு நான் சொன்ன மாதிரி கீழே சுண்ணாம்பு இருக்கும்போது தண்ணி தேங்காய் உள்ளது கரைச்சி இருக்கிற சுண்ணாம்பு மேலே கொண்டு வந்து செடியை பாதிக்கும். ஆனால் இருந்தாலும் இந்த மாதிரி செம்மண் நல்ல ஒரு அஞ்சலி கிடத்துல கொஞ்சம் சுண்ணாம்பு கூட பல வகை பயிர்களில் வந்து பருத்தி வரும், மாதுளை வரும், கொய்யா வரும், புளி சாடி பண்ணலாம், மிளகாய் நல்லா வருது, முருங்கை கூட வந்துட்டு வர தாக்கிடுது. இருந்தாலும் மண்ணை பரிசோதனை பண்ணி தாங்க செய்யணும். அப்போ நம்ம வந்து நம்ம காடு நல்லா இருக்கா நல்லா இல்லையாங்கிறத மறுபடி பயிர்களுடைய மகசூல் திறன் வச்சு நம்ம பார்க்க கூடாதுங்க. அந்த மண்ணுடைய உப்பத்தை நெஞ்ச முடியும். நம்ம நல்ல மண்ணுன்னு சொன்னா அதுக்கு என்ன இலக்கணம், பயிர் வளர ஏற்ற சூழ்நிலை உண்டாகும். அந்த மாதிரி மண்ணு தான் நல்ல மண்ணு சொல்லுவோம். இப்போ நமது பகுதியில் நிறைய இடங்கள்ல வந்து பேட்ச் பேட்சா சில பகுதியில் வந்து உப்பு இருக்கு. சில இடத்துல வந்து பலமான பகுதியில் கூட நீர் தேங்கி இருக்கிறதுனால சில கழிவுகள் வர்றதுனால சில பேட்சுகள் வர்றதுனால சில மண் வந்து மாறி இருக்கு. அப்புறம் வந்து தண்ணீருடைய தன்மையினால சில மண் மாறி இருக்கு. அப்போ எதுவாக இருந்தாலும் வந்து நீண்ட கால திட்டங்களை போட்டு அதனுடைய தன்மை மாற்ற வேண்டியது நம்ம அனைவருடைய கடமைங்க. அப்போ அந்த புதுகை பண்பலை நேர்வு சொல்லக்கூடிய ஒரு அன்பான கோரிக்கை என்னன்னா, உங்கள் மண்ணுடைய பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு எப்படி நோய்னாலும் சொல்றாங்க அந்த மாதிரி அந்த நோய்க்கு வந்து என்ன மருந்து பார்த்தீங்கன்னா நிச்சயமா வந்து எல்லா ஒரு பிரச்சனைக்கும் தீர்வுகள் வந்து இயற்கை விவசாய வழிமுறைகள் சொல்லக்கூடிய முறைகளும் நேச்சுரல் ஃபார்மிங் சொல்லக்கூடிய அந்த இயற்கையான உத்திகளுமே நிறைய இருக்குது. அப்போ ரசாயனங்களை கொண்டு போய் பல விதத்தில் போடக்கூடாதுங்கிற முக்கியமான விஷயம் இருந்தாலும் உப்பு மண்ணில் உப்பு வேலை செய்யாதுங்கிறத நாங்கள் சேர்த்து புரிஞ்சுக்கணும். அப்போ தண்ணியும் உப்பாக இருக்குங்கிறதுல போய் யூரியா கட்டு அதிகமாக போகிறதுனால நம்ம வந்து சில நேரங்களில் உப்புத்தன்மை படிஞ்சதுனாக்கா அது தண்ணியில் போய் எலக்ட்ரிக் பாய்ச்சினாங்க மாதிரி மாடு குடித்தா மாடுக்கு ரிஸ்காக உடம்புல இருக்கு பாதிக்க வருது. அதனால் இந்த முடிஞ்ச வரைக்கும் வந்து மண்ணுள்ள அட்டை அது மாதிரி அட்டையை பயன்படுத்தி அந்த நெல் மாதிரி பயிர்கள்லாம் பார்த்துக்கலாம். இதர பயிர்களுக்கு வந்து சச்சடி தேவையில் பார்க்கறது வந்து அதிகமாக பயிர் வளர்ச்சியை பார்த்து கண்டுபிடிச்சிக்கலாம். அப்புறம் நோய் தாங்கி வர மாதிரி இந்த உப்பு தண்ணி தாங்கி வர பயிர்களை தேர்வு பண்ணி போட்டுக்கலாம். இதெல்லாம் எளிய விதத்தில் நம்முடைய வாசல் வழிகள் தான். இந்த மாதிரி சில மண் தகச்சியங்களை நீங்கள் அறிஞ்சவங்க பலருக்கு சொல்லுங்கள். எங்கேயுமே பிரச்சனை வராமல் பார்த்துக்கிட்டு உள்ள வழிமுறைகள் வந்து கண்டிப்பாக பரவலாக்குங்க. இது குறித்து ஏதாவது சந்தேகம் வருது அப்படின்னா யாரும் தயங்க வேண்டாம். என்னுடைய தொலைபேசி எண் வந்து 98 470 சைபர் 71 25. மீண்டும் கூறுகிறேன், என்னுடைய தொலைபேசி எண் 98 420 சைபர் 71 25. டாக்டர் பா இளங்கோவன், வேளாண்மை இணைய குழு, காஞ்சிபுரம். உங்களுடைய கேள்விகளுக்காகவும் உங்களுடைய ஆர்வமான வேளாண்மையில் முனைப்போடு செய்வதற்குரிய ஆதரவாக என்றும் காத்திருக்கிறேன். இந்த வாய்ப்படுத்த புதுகை வன்படைக்கு என் மனமாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து கேளுங்க, தினந்தோறும் கேளுங்க, நிறைய நன்மைடைங்க. ஒரு காசு பெண்ணால் இதுகாசு தேரும். வேளாண்மை மட்டும்தான் மகிழ்ச்சி அடைய முடியும், வேளாண் மட்டும்தான் புரட்சி செய்ய முடியும், வேளாண்மை மட்டுமே நீங்கள் முன்னேற முடியும் என்பது நன்றி வணக்கம்.
பிரச்சனைக்குரிய மண்ணை வந்து எந்த அளவுக்கு சீர்திருத்தம் செய்தால் நம்முடைய விவசாயத்திற்கு முக்கிய பங்கு வகித்து அதை செழிப்பமான விவசாயத்தை செய்ய முடியும் அப்படிங்கிற பல அரிய தகவல்களையும் விரிவான வகையில எடுத்து கூறியமைக்கு புதுகை பண்பலை மற்றும் நேயர்கள் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் சார்.
ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றிங்க. நன்றி. தொடர்ந்து நம்ம தொடர்பு இருப்போம். உறவு அல்ல இது, முடிவல்ல இது, ஆரம்பம். தொடர்ந்து உறவு விரைவில் முன்னேறுவதற்கு அனைவரும் பாடுபடுவோம். நன்றி வணக்கம்.
நன்றி.
நேயர்களே, இதுவரை நீங்கள் கேட்டது மண் சீர்திருத்த முறைகளும் வேளாண் பெருக்கமும் குறித்த பல தகவல்களை வழங்கிய முனைவர் பா. இளங்கோவன் அவர்களுக்கு புதுகை பண்பலையின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்களை அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண் 6380077950 என்ற எண்ணிலும், புதுகை FM91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களது கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். மேலும் இதுபோன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.